திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்
திருச்சிற்றம்பலம். அடுத்து 75வது திருப்பாடல், அருமையான ஒரு பாடல். இந்த திருப்பாடலிலே தனுகரண பூடபோகம் என சொல்லக்கூடியது இறைவனால் கொடுக்கப்பட்டது. அது எதற்காக கொடுக்கப்பட்டது? மலநீக்கத்திற்காக கிடைத்த திருவருள் செய்யவே அது அறிந்து இது இறைவனால் கொடுக்கப்பட்ட மாயாகாரிய பொருள் என்று அதனுள் மயங்காது செயலற்று இது என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். இது இந்த தனுகரண பூடபோகம் என சொல்லக்கூடிய இந்த மாயாகாரியம் எதற்காக ஒரு உமானம் சைவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. புடவையிலே அழுக்கு இருக்கிறது, அந்த அழுக்கு நீங்குவதற்கு அந்த வண்ணானவர் ஊர்மண்ணிலே சென்று அதை முக்குகிறார். அந்த ஊர்மண்ணை சென்று முக்குவதனுடைய நோக்கம் அதில் பற்றி இருக்கின்ற அழுக்கு நீங்குவதற்கு. இதே போல ஆன்மாவாகிய புடவையிலே அழுக்காகிய ஆணவமலம் பற்றி இருக்கிறது, அது நீங்குவதற்கு ஊர்மண்ணாகிய மாயையில் அமிழ்த்தப்படுகிறது. அப்படி மாயில் அமிழ்த்தப்பட்ட பின்பு பிறப்பு இறப்பு ஆகிய ஒழிப்பு அங்கே நடைபெற்ற பின்பு அந்த ஊர் மண்ணானது நீக்கப்படுகிறது. நீரிலே முக்கி அந்த ஊர் மண் நீங்குகின்ற பொழுது ஆணவ மலமும் அங்கே விலகுகிறது. எனவே ஆணவ மலம் அங்கே மலம் வழிகிடுகிறது. ஆகையினாலே இந்த மலிய மலம் மலியனோ மலத்தினுடைய வலி அங்கே கெடுகின்ற பொழுது இது நமக்கு வழிகிடுவதற்கு கொடுக்கப்பட்ட இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சாதனம். ஆகையினாலே அதிலே நீ மயங்காது செயலற்று இருத்தல் வேண்டும் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். போகம் பூணம் பொருந்துமிடம் எங்கெங்கும் தேகம் கரணம் தெரியுமே ஆகில் அது தன்னை அது தன்னை நீ என்று தவியாதே நெஞ்சமே நின்னையே கண்டு அருளில் நில். அருமையான வாசகம் கடைசி இருப்பதா. இந்த தனுகரண போன போங்களை எல்லாம் தந்தது அருள் என்று அந்த அருளிலே சென்று பொருந்து மாயையிலே பொருந்து விடாதே. போகம் போனம் பொருந்துமிடம் எங்கெங்கும் தேக கரணம் தெரியுமே இறைவன் திருவருளால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த கருவி கரணங்களிலே நீ இருக்கின்றாய். அது எதற்காக கொடுக்கப்பட்டது? உன்னிடம் இருக்கின்ற அந்த மலநீக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது. ஆகில் அது தன்னை நீ என்று தவியாதே அது உன்னிடம் இருக்கின்ற மலநீக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்து அந்த தத்துவங்களே நீ என்று அதற்குள் மூழ்கிவிடாதே. நெஞ்சமே நின்னையே கண்டு அருளில் நில். நின்னையே கண்டு அருளில் நில், இதான் ரொம்ப முக்கியம். நின்னையே கண்டு இந்த ஆன்மா தத்துவ கூட்டங்களோடு பழகிய பின்பு அங்கே பசுஞானம் ஏற்படும். இந்த பசுஞானம் என சொல்லக்கூடிய தத்துவ கூட்டங்களால் ஏற்படுகின்ற இந்த ஆன்மாவில் வருகின்ற ஒரு அனுபவம். அப்பொழுதுதான் இந்த ஆன்மாவுக்கு தத்துவ கூட்டங்களால் ஒரு உண்மை புலப்படும். ஆன்மா என்று ஒருவனாகி நான் இருக்கிறேன், என்னுடைய மலமாகி அந்த பிணியினாலே நான் பிறப்பு இறப்பு பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றேன். பிறவாமை என்கின்ற ஒன்று உண்டு என்று அந்த ஆன்மாவிலே ஒரு அறிவு ஒன்று ஏற்படும். அப்பொழுது அந்த ஆன்மாவிலே இந்த பாச கூட்டங்கள் எல்லாம் ஜடம், அது எனக்கு அடிமை, நானே தலைவன், நானே கடவுள் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டுவிடும். அப்படி உணர்வு ஏற்பட்டுகின்ற பொழுது நானே கடவுள், நானே பெரியவன் என்ற உணர்வு ஏற்படுகின்ற பொழுது இப்படி இந்த உணர்வு ஏற்பட்டு தன்னை உணரும்படியாக செய்தது அந்த தத்துவங்களை கூட்டி வைத்த சிவன் அருள் அல்லவா என்று உணர்ந்து அந்த அருளிலேயே தலைப்படுது. எனவே ஜடங்களாகிய தத்துவங்கள் உனக்கு அருளை தரவில்லை, அதை கூட்டி வைத்து அந்த அருள்தான் உனக்கு உணர்த்தியது. ஆகையினாலேயே நின்னையே கண்டு அந்த தத்துவ கூட்டங்களால் உனக்கு கிடைத்த அந்த பசுஞானத்தை வைத்துக் கொண்டு உன்னை அறிந்த பின்பு அதை உணர்த்துவதற்கு காரணமாயிருந்த அருளிலே நீ நிற்ற வேண்டும் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகின்றார். எனவே இந்த தத்துவ கூட்டங்கள் என சொல்லக்கூடியது இறைவனால் கூட்டப்பட்டது. தத்துவ கூட்டங்களை கூடி உயிர்க்கங்கே நின்று உணர்த்துவது சிவமே, உணர்த்துவது சிவமே என்று அழகாக இந்த செய்தியினை இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். அதற்கு அடுத்தபடியாக 76வது திருப்பாடலிலே ஒரு அரிய ஒரு செய்தியினை நமக்கு முருஞான சம்பந்த தேசிகர் பரமாச்சாரிய சுவாமிகள் அழகாக சொல்லி காட்டுகின்றார். ஏதேது செய்தினும் ஏதேது பேசிடினும் ஏதேது சிந்தித்து இருந்திடினும் மாதேவன் காட்டிடுவதான அருள் கண்ணை விட்டு நீங்காது நாட்டம் அதுவாய் நட. நாம் செய்கின்ற செயல் அத்தனையும் ஏதேது செய்திடினும் ஏதேது பேசிடினும் ஏதேது சிந்தித்திடினும் சிந்தித்து இருந்திடினும் நாம் எதை செய்தாலும் எது சொல்லுகின்ற பொழுது அது எப்படி இருக்கிறது, மாதேவன் காட்டிடுவதான அருக்கண்ணை விட்டு நீங்காது நாட்டம் அதுவாய் நட. அப்படி நான் எதையும் செய்வதற்கும் எதையும் பேசுவதற்கும் ஒரு உடம்பினை எப்படி கண் முன்னின்று வழிகாட்டுகிறதோ இதே போல இந்த ஆன்மாவிற்கு கண் போல நின்று அறிவித்து வருவதாகிய அந்த திருவருள் தான் என உணர்ந்து அந்த திருவருளையே கண்ணாக கொண்டு நடப்பாயாக, திருவருளையே பற்றி கொண்டு பின்னோக்கி நடப்பாயாக என்று அழகாக சொல்லி காட்டுறார். ஏதேது செய்திடினும் ஏதேது பேசிடினும் ஏதேது சிந்தித்து இருந்திடினும் மாதேவன் காட்டிடுவதான அருள் அந்த அருளை கண்பே அருள் கண்ணை விட்டு நீங்காது நாட்டம் அதுவாய் நட. அந்த கண்ணின் உபகாரத்தை கொண்டு உடம்பு நடப்பதை போல அருளாகி அந்த கண்ணையே பற்றுக்கோடாக கொண்டு நடத்த வேண்டும் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். இதையெல்லாம் பெரியவர் நடத்தினை அழகாக சொல்லி காட்டுகிறார். நம்முடைய நாயன்மார்கள் சில பேர்களை பெருமானே இந்த தலத்திற்கு வர மறந்தாயோ என்று நினைவூட்டுவார். அவர்களெல்லாம் அந்த புராணத்தை பார்க்கின்ற பொழுது வளத்தை சென்று வணங்குவார்கள். வணங்கிய பின்பு அடுத்த தலத்திற்கு செல்ல முற்படுகிறார்கள். ஏன், அங்கேயே நிலைக்கவில்லை, அங்கேயே நிலை பெற்று நிற்கவில்லை. இறைவன் அவர்களை அடுத்த தலத்திற்கு செல்லும்படியாக தூண்டிக்கொண்டே இருக்கின்றார். ஆகையினாலே அவர்கள் செய்கின்ற செயலும் சொல்லும் அத்தனையும் சிவச்சிகளாகவே அங்கே இருக்கின்றது. எனவே நம்முடைய வருகின்ற அந்த சொல்லும் கூட அது சிவச்சிகளாகத்தான் இருக்கும். இதை அழகாக நம்முடைய மணிவாசக சுவாமி சொல்லி காட்டுகிறார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டியனை அருள் செய்தாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் அல்ல, வேண்டும் பரிசொன்று உண்டெண்ணில் அதுவும் உண்டன் விருப்பன்றே. என்னுடைய வாயிலிருந்து இதுதான் வேண்டும் என்று ஏதேனும் நான் சொல்லி இருந்தால் அப்படி கேள் என்று என் உள்ளிருந்து என்னை தூண்டியதும் நீதானே, அப்படி கேட்கும்படியாக செய்ததும் நீதானே, வேண்டும் பரிசொன்று உண்டெண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. அது வேண்டும் என்ற விருப்பத்தை நீதானே உள்ளிருந்து இப்படி கேள் என்று என்னை தூண்டினார் என்று அழகாக அங்கே மணிவாசக சுவாமிகள் அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்து நம்முடைய முருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் நம்முடைய 77வது திருப்பாடத்திலே சைவர்களாகிய நாம் எந்த நிலையிலே நிற்ற வேண்டும் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். முதலில் இந்த பிறப்பெடுத்ததனுடைய நோக்கம் நம்முடைய மூல நிலையிலே இருந்து நாம் முகந்து இந்த பிறவியிலே நாம் அனுபவிப்பதற்கு அந்த வினை அனுபவிப்பதற்கு வந்திருக்கின்றோம். அந்த பிராரத்த வினை உடலால் அழியும், அது நீங்காத வழியிலே சில பேர்களை ஜீவன் முத்தர் என கூறுதல் முடியுமோ? ஏன்னா அவர்கள் உடலோடு இருக்கிறார்கள். ஞானசிகன்மார்கள் உடலோடு இருக்கின்ற அவர்களுக்கு பிராரத்தம் என்று ஒன்று இருக்கும். அப்படி இருக்க அவர்களை சிவன் முத்தர் என்று கூற இயலுமோ என்று ஒரு ஐயப்பாடை கேட்பதை போல சொல்லி காட்டுகிறார். ஆனால் அதற்கு விடை நம்முடைய குருஞான சம்பந்த மூர்த்தி நாயனா குருஞான சம்பந்த மூர்த்தி தேசிக பரமாச்சாரிய சுவாமி ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இதற்கு அழகான ஒரு விடையும் தருகிறார். பிராரத்தத்திற்கு மூலமானது அந்த சங்கீதமும், அந்த சங்கீதத்திற்கு மூலமாகி அந்த ஆகாமயமும், இவைகளுக்கு எல்லாம் மூலமாக இருக்கின்ற அந்த மாயங்களையும், அதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற அந்த ஆணவ மலத்தையும் சிறுவதான மரத்தையும் அவர்கள் ஏற்கனவே நீங்கிவிட்ட காரணத்தினாலே அவர்கள் புத்தர் என்று சொல்லலாம். ஆகையினாலே அது அவர்களை தாக்காது, அது உடலோடு கழிந்து விடும், உடலால் கழிந்து விடும் என்று அடுத்த திருப்பாடலே அழகாக சொல்லி காட்டுகிறார். எடுத்த உடற்கு ஏய்ந்த கண்மம் எப்போது ஊட்டும் விடுத்து விட்டோம் என்பர் விட விடுத்த அது அதன் அன்றோ ஐந்து மலம் ஆறாரும் நீத்த இதுவன்றோ யாம் துறவு என்பேன். ஆகையினாலே ஐந்து மலங்களை நீக்கி ஆறு தத்துவங்களை நீக்கிய அவர்கள் அந்த நிலையிலே எல்லாமே நீங்கிவிட்ட காரணத்தினாலே அந்த உடம்பிற்கு அந்த பிராரத்தம் என்று இருந்தாலும் கூட அவர்களை ஜீவன் முத்தர் என்றே நாம் பெருமைப்படுத்தி பேசுதல் வேண்டும் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து 78வது திருப்பாடல். இந்த 78வது திருப்பாடலிலே இன்பமும் துன்பமும் நம்முடைய வாழ்விலே மாறி மாறி வருகிறது. அப்படி இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகின்ற பொழுது இறைவன் நமக்கு இது கொடுத்தது, கொடுத்து அவனே அதை நீக்குவான் என்று நம் மனதிலே ஒரு தெளிவு கிடைத்தால் அமைதி ஏற்படும். அது எப்படி அந்த அமைதி ஏற்படும் என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார். இறைவன் என்பவன் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவன். இறைவன் எப்படிப்பட்டவன்? பல்லுயிரும் ஒக்கப்பாக்கும். அழகாக பட்டினத்தடிகள் சொல்லி காட்டுகிறார். எல்லா உயிர்களையும் ஒக்க பார்க்கின்றான். அவன் எந்த உயிரினத்தும் வெறுப்பும் என்பதும் வேண்டாமை என்பதும் அவன் கொண்டினான். ஆக எல்லா உயிர்களிடத்தும் உயிருக்கும் அவன் இருக்கிறான். எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை கொடுக்கவே அவன் விரும்புகிறான். அதனாலேத்தான் அவனுக்கு சங்கரன் என்று பெயர். அவன் எல்லா உயிர்களையும் காப்பார். அப்படி காக்கின்ற பொழுது நாம் அவன் செயலை நம் செயலாக நினைத்து பிறரை முதல் வேண்டாம். அவன் கொடுத்த ஒரு துன்பத்தை ஒருவர் மூலமாக கொடுத்ததை அவன் கொடுத்தது என நினையாது. இவன் என்னை கெடுத்தான், இவன் எனக்கு இப்படி ஒரு அகிலத்தை செய்தான் என்று நீ நோதல் செய்தல் வேண்டாம். அது செய்தால் அது வீண் செயல். ஆகையினாலே நமக்கு கிடைத்த அந்த துன்பம் அந்த தீயதானது தானாக நீங்கும். நன்மையும் நாம் கேட்டு வருவதில்லை, தானாக வரும். அதே போல நமக்கு இருக்கின்ற அந்த தீயதும் தானாகவே நீங்கும். ஏனெனில் இறைவனானவன் அவன் கருணை கடல். துன்பம் அனுபவித்துக் கொண்டே ஒரு ஆன்மா இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புவது இல்லை. ஆகையினாலே நீ இறைவனே செயல், இறைவனே இன்ப துன்பத்தை கொடுக்கிறான். அவன் நாம் கேளாமலே இன்பத்தை கொடுப்பதை போல கேளாமலே துன்பத்தையும் கொடுப்பான். அதே போன்று கேளாமல் கொடுத்த அந்த பெருமானே நமக்கு அந்த துன்பத்தையும் நீக்கம் செய்வான் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எவ்வுயிரும் காக்கவோ ஈசன் உண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாம் ஒருவர் அல்லவோ வர்வி பொருகுவது நெஞ்சே புழுங்குவது வேண்டாம் வருதுவதும் தானே வரும். ஆகையினாலே எல்லா உயிர்களிடத்தும் ஈசன் ஒக்க ஒரு அன்பினை உடைய காரணத்தினாலே நாம் எல்லா உயிர்களுக்கும் அவன் கேளாதே இன்பத்தையும் கொடுப்பான் துன்பத்தையும் கொடுப்பான். கேளாதே துன்பத்தை கொடுத்த அந்த பெருமான் நம்மை கேளாதே நாம் வேண்டுதல் செய்யாதே அவன் நீக்குவான். நான் வேண்டினால்தான் அவன் நீக்குவான் என்று நினைத்தல் வேண்டாம். ஆகையினாலே நான் வேண்டாதே வருகின்ற அந்த துன்பத்தை அவனே தானே நீக்குவான் என்று அழகாக சொல்லி காட்டுகிறான். அதுக்காகத்தான் இங்க அழகாக சொல்லி காட்டுற தங்கடன் அடியேனையும் தாங்குவது. அதனால என்ன செய்தல் வேண்டும்? அவனை நோகாது எங்கடன் பணி செய்து கிடப்பதே. தங்கடன் அடியேனையும் தாங்குதல் அவன் என்றைக்கு அவனுடைய கடன் எந்த ஆன்மாவையும் அவன் தாங்கி நிற்பதுதான், அவன் அருள் வியாபாரத்திற்குள் அடைத்து வைப்பதுதான் அவனது கடனாக கொண்டிருக்கிறான். ஆகையினாலே தங்கடன் அடியேனையும் தாங்குதல். ஆகையினால் நான் எப்படி இருக்கிறேன்? எங்கடன் பணி செய்து கிடப்பதே, எல்லாம் உஞ்செயல் என்று அடங்கி மடங்கி கிடப்பதே என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எல்லாம் சிவன் செயல் என்பதை நன்றாக உணர்த்துவதற்கு 79வது திருப்பாடலிலும் அழகாக இதை சொல்லி காட்டுகிறார். நீ அடைகின்ற இன்ப துன்பத்திற்கு அது கேட்டா உன்னிடம் வந்தது, அது தானாக வந்ததுதானே. எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணுதல் நன்று. எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணுதல் நன்று. உலகவர் விருப்பத்தின் பேரிலே எந்த இன்ப துன்பமும் வருவது இல்லை. அவர்கள் விரும்பினாலும் விரும்பிய போது இன்பம் வருவதில்லை. அது விரும்பிய போது எனக்கு துன்பம் வேண்டாம் என்று போவதில்லை. அது நிகழ்வது நிகழ்ந்தே தீரும். இது எதை போல அழகாக சொல்லி காட்டுகிறார். இப்பொழுது இரவும் வருகிறது, பகலும் வருகிறது. இந்த இரவு வருகின்ற பொழுது அந்த இரவு நம்மை கேட்டா வருகிறது, பகல் என்று ஒன்று வருகிறது, அது பகல் நம்மை கேட்டா வருகிறது. இரவிலே இருக்கின்ற பொழுது எனக்கு இந்த இரவு வேண்டாம், எனக்கு பகல் வேண்டும் என்று கேட்டால் அது கிட்டுமோ? பகலிலே இருக்கின்ற பொழுது சூரியன் என்னை சுடுகிறது, பகலே போ எனக்கு இரவே வா என்றால் அது மாறிவிடுமோ? அது எந்த காலத்திலே இது எப்படி நடக்க வேண்டுமோ அது தானாக நிகழும். நாம் சொல்லி இரவும் வருவதில்லை, பகலும் வருவது இல்லை. முப்பதும் சென்றால் விடியும். இரவாகிய 30 நாள் சென்றால் விடுகிறது. முப்பதும் சென்றால் இருளும் அப்படியே ஏதும் அறிநெஞ்சே. 30 நாழிகை, ஒரு நாளுக்கு 60 நாழிகை. 30 நாழிகை சென்றால் அது இரவாகிறது, 30 நாழிகை கடந்தால் அது பகலாகிறது. எப்பொழுதும் ஆங்காலம் எப்பினையும் ஆகும். அந்த இரவு பகல் என்பது நாம் கேட்டு வருவதில்லை, தானா வருகிறது. அதே போல எவ்வினையும் ஆகும், அதே போலவே எல்லா வினையும் ஆகும். அது தொலைந்து போங்காலம் எவ்வினையும் போகும். இரவு என்பது தானாக அது முடிந்து பகல் தானே வருவதைப் போல உனக்கு வருகின்ற அந்த துன்பமும் அந்த கால எல்லையிலே மாறி நல்லதே செய்யும். அதைத்தான் இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். 30 சென்றால் விடியும், 30 சென்றால் இருளும் அப்படியே ஏதும் அறிநெஞ்சே. எப்பொழுதும் ஆங்காலம் எவ்வினையும் ஆகும், அது தொலைந்து போங்காலம் எவ்வினையும் போகும். ஆகையினாலே எல்லாம் சிவன் செயல் என்று இருத்தல் வேண்டும். எல்லாம் சிவன் செயல் என்று இருத்தல் வேண்டும். இதற்கு நம்முடைய நீதி நூல்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒன்று நன்று செய்திருந்தோம், தீயை செய்திருந்தோம் என்றால் அதற்குரிய பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். இதற்காகத்தான் உலகிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், உப்பை தின்னவன் தண்ணீர் குடிப்பான். அந்த செயலை செய்தவனுக்கு மறு செயலாக தண்ணீர் குடித்தாக வேண்டும். இதே போலத்தான் இந்த வினையானது செய்தவனை பற்றியே தீரும். நாம் ஒரு வினை செய்தோம் என்றால் அந்த வினை நம்மை பற்றியே தீரும். அது தனியாக தனித்து எப்பொழுதுமே நில்லாது. வினை செய்தவனே அது பற்றியே தீரும். எதை போல் நீதி நூல்களிலே சொல்லப்படுகிறது. எதை போல் என சொன்னால், பசுக்கூட்டமானது மந்தையிலிருந்து மேய்ந்து கொண்டு வரும். அப்பொழுது மாட்டுக் கொட்டகையிலே இருக்கின்ற கன்றை அந்த பசுவும் கன்றுக்கும் உரிய அவன் அந்த கன்றை அவிழ்த்து விட்டு விடுவான். பசுமானது மந்தையிலே அங்கே காட்டில் இருந்து மேய்ந்து கொண்டு கூட்டமாக தெருவுக்குள் வருகின்ற பொழுது இந்த கொட்டகையில் இருந்து வெளியிலே செல்லுகின்ற அது பசு ஈன்ற அந்த கன்று, அதான் ரொம்ப முக்கியம். பசு ஈன்ற அந்த கன்று கூட்டமாக வருகின்ற அந்த பசுக்களிலே எது தன்னுடைய தாய் பசு என்பதை அந்த தாய் பசுவிடம் சென்று அணைந்து விடும். இதே போல ஆன்மாவாகிய பசு ஈட்டிய அந்த கன்றானது, எது வினையாகிய அந்த கன்றானது, எப்படி அந்த கன்று தாய் பசுவை சென்று சரியாக அடைகிறது, எத்தனை பசுக்கள் இருந்தாலும் தாய் பசுவை அடையாளம் கொண்டு அறிகிறதோ, அதே போல வினையாகிய கன்றானது தாய் பசுவாகிய ஆன்மாவை சரியாக சென்று பொருந்தும். அப்படி பொருந்துவது எது, பொருத்துவது எது? அது சிவமே. அதான் அன்பு, அருள் என்று சொல்லக்கூடியது. ஆகையினாலே எல்லாமே சிவ செயல் என்று நாம் விரும்புதல் வேண்டும். எதுவும் நம்முடைய விருப்பு அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 80வது திருப்பாடல். இந்த 80வது திருப்பாடலிலே எல்லாம் சிவன் செயல் என நூல் அளவையிலே உணர்த்துதல். அவன் ஆன்மாவாகி நாம் இப்பொழுது இருக்கின்ற இந்த சகல நிலையிலே மட்டும் அவன் நம்மை இயக்கவில்லை. அதான் ரொம்ப முக்கியம். அடுத்த திருப்பாடல் ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. ஆவலுற்றிடும் சகலத்து ஆவதும் ஆண்டுகவரே கேவலத்தில் மூழ்கி கிடப்பதுவும் நாரற்றல் இல்லாத சுத்தத்து இருப்பதுவும் இம்மூன்றும் எல்லா செயல் என்று. இது அருமையான ஒரு பாடல். இந்த உயிர்களை எப்படி எல்லா நிலைகளும் இயக்குகிறான். இந்த உயிருக்கு மூன்று நிலை உண்டு. கருவி கரணங்கள் இல்லாது இந்த ஆன்மாவானது கேவல நிலையில் இருக்கும். கேவலம் என்றால் தனித்த நினை. கேவலம் கேடலாய் பால் கொடுத்த கிடப்பரிவார் எங்கள் பிராணாவாரே. கேவலம் கேடலாய் பால் கொடுத்த என்றால் தனித்த ஒரு தாய் பன்றியாக சென்று பன்னிரண்டு குட்டிகளுக்கும் பால் ஊட்டியிருக்கும். எனவே இந்த ஆன்மா கருவி கரணங்கள் இன்றி ஒரு பாடான ஒரு கல் போல அசைவற்று கிடக்கும். அதுக்கு பேர் கேவல நிலை. அப்படி கேவல நிலையிலே இருக்கின்ற பொழுதும் அந்த ஆன்மாவையே கோதி சிவமே. அப்படி கேவல நிலையிலே இருக்கின்ற அந்த ஆன்மாவுக்கு பக்குவம் அறிந்து கருவிகரணங்களை கொடுத்து சுத்த கருவிகரணங்களை கொடுத்து சகல நிலைக்கும் கொண்டு வருவதும் சிவனே. சகல நிலையிலே வந்திருக்கின்ற ஆன்மாவுக்கு தத்துவ கூட்டங்களால் அங்கே உண்மையை உணரும்படியாகத்தான் உணர்த்தி அதிலிருந்து சுத்த நிலைக்கு கொண்டு வருவதும் சிவமே. அந்த சுத்த நிலையும் சிவம் அந்த ஆன்மாவை ஆண்டு கொண்டிருக்கின்றது. எனவே எல்லா நிலையிலும் இந்த ஆன்மா அவனது செயலிலேயே அடைபட்டு கிடக்கிறதே அன்றி ஆன்மாவுக்கு எந்த நிலையிலும் சுதந்திரம் இல்லை. இதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எப்படி ஆவலிட்டிடும் சகலத்து ஆவதும் சகல நிலையிலே இந்த ஆன்மா இருக்கின்ற பொழுதும் ஆந்த அவரே கேவலத்தில் மூழ்கி கிடப்பதும் கேவல நிலையிலே கிடப்பதும் நான் அறற்றல் இல்லாத சுத்தத்து இருப்பதும் எல்லாம் அடங்கி அசைவற்றில் இருக்கின்ற அந்த சுத்த நிலையிலும் இம்மூன்றும் யாரே இல்லான் செயல் என்று இரு. இந்த மூன்றும் இல்லாத கேவல சகல சுத்த நிலையாக இந்த நிலையிலே படாத அந்த இறைவன் சிவையில் என்று இரு என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இது அருமையான ஒரு சித்தாந்த கருத்தினை இங்கே சொல்லி காட்டுகிறார். கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை, இறைவன் திருநடனம் புரிவது மூன்று இதாக பிரிப்பார்கள். சூக்கும நடனம், தூல நடனம், அதிசூக்கும நடனம். சூக்கும நடனம் என்று சொல்லக்கூடியது உயிர்கள் கேவல நிலையிலே இருக்கின்ற பொழுது சிவன் செய்யக்கூடிய நடனம். தூல நடனம் என சொல்லக்கூடியது உயிர்களை பிரபஞ்ச காரியம் படுத்துகின்ற அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என சொல்லக்கூடிய அந்த மாயாகாரியங்களில் அமுத்தப்படுகின்ற அந்த ஐந்தொழிலை இயற்றுகின்ற இந்த நிலை அங்க சகல நிலை. அதிலே செய்யப்படுவது தூல நடனம். முக்தி பெற்ற பின்பும் அந்த ஆன்மாவிடத்தே இறைவன் நடனம் செய்கிறான், பண்டுகிச்சம் செய்கிறான். அது அதிசூக்கும நடனம் என்று சொல்லப்படுகிறது. இதுவெல்லாம் நம்முடைய நூல்களிலே பறக்க பேசப்படுகிறது. இந்த கேவல நிலையிலே சூக்கும நடனம் என சொல்லக்கூடியது சிவனிடத்து உள்ளேயே நிகழும். சகல நிலையிலே இறைவன் தூல நடனம் செய்கின்ற பொழுது அது பாசத்தின் வாயிலாக நிகழ்கிறது. பாசம் என்பது எது? இந்த ஆணவம் கண்மம் மாய என சொல்லக்கூடிய இந்த மாயையை வைத்துக் கொண்டுதான் தனு கரண பூண போகங்களை கொடுத்து பஞ்சகிருத்தியங்களை செய்து அந்த உயிர்களை அங்கே போகத்தில் அமர்த்துவது. எனவே அந்த தூல நடனம் என சொல்லக்கூடிய இந்த சகல நிலையிலும் பாசத்தை கருவியாக வைத்து நிஷ்கலமாக பாசத்தை வைத்துக் கொண்டு இறைவன் அங்கே துணை செய்கிறார். அதிசூக்ம நடனம் என சொல்லக்கூடிய அந்த சுத்த நிலையிலே அந்த பக்குவ ஆன்மாவையே தான் நிலைக்களமாக கொண்டு இறைவன் பங்ககிரியம் செய்கிறார். ஆகையினாலே இறைவனானவன் எல்லா நிலையிலேயும் உயிருக்கு அவன் பக்குவமா இருக்கிறான். இந்த திருப்பாடலிலே நம்முடைய குருமூர்த்தி சொல்லுகின்ற அருமையான செய்தி இம்மூன்றும் இல்லாதான். எந்த மூன்றும்? கேவல சகல சுத்த நிலை. இந்த ஆன்மாவுக்கு கேவல சகல சுத்த நிலை இருக்கிறது. ஆனால் இவைகளில் தொடக்குண்டாதவன் எது? நம்முடைய பரம்பொருள். இந்த கருத்தை ஏன் சொல்லுகிறான் என சொன்னால் இறைவன் அட்டமூர்த்தமாக இருக்கிறான். பிருதிவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், சூரியன், சந்திரன், ஆன்மா. இந்த ஆன்மாவிடத்தும் சிவன் இருக்கின்றான். இந்த ஆன்மாவிடத்து சிவன் இருக்கின்ற பொழுது அங்கே என்ன நிகழ்கிறது? இந்த ஆன்மா இன்ப துன்பத்தை அடைகிறது. இந்த ஆன்மா சாக்கிரம் சொப்பனம் சுடுத்தி துரியம் துரியாதீன நிலையினை அடைகிறது. இந்த ஆன்மா கேவலம் சகலம் சுத்தம் என்கின்ற நிலையினை அடைகிறது. அப்ப இந்த ஆன்மா இந்த நிலைகளை அடைகின்ற பொழுது அந்த ஆன்மாவோடு இருக்கின்ற சிவம் அதுக்கு தொடர்பு கொள்வானோ என்பதற்கு தெளிவுபடதான் இவைகளில் தொடக்குண்டானவன் என்று சொல்லி காட்டுகிறான். ஆன்மாவோடு இருந்தாலும் தொடக்குண்டானவன். இது எப்படி என்று சொல்லப்படுகிறது என சொன்னால், ஒரு பானை இருக்கிறது, பானைக்குள்ளே அரிசி போடுகிறோம், அரிசி சூடாகின்ற பொழுது மணிகிறோம், பானையை சூடுபடுத்துகின்ற பொழுது நீர் சூடாகின்ற பொழுது நீரிலே தொடர்புடைய அரிசியும் சூடாகி வருகிறது. இதே போன்றுதான் இந்த ஆன்மாவு இன்ப துன்பம் அடைகின்ற பொழுது அந்த ஆன்மாவோடு இருக்கின்ற இறைவனும் இன்ப துன்பமும் ஒவ்வொரு நிலையை அடைய வேண்டும் அல்லவா? அந்த ஆன்மாவும் சாக்கிரம் சொக்கனை சொலுத்தி துரியம் துரியாதித்து அடைய வேண்டும் அல்லவா? இந்த ஆன்மாவோடு இருக்கின்ற சிவமும் கேவல சகல சுத்தலில் அடைய வேண்டும் அல்லவா? அது அடையாது. ஆகையினால் இதை அடையாதவன் உன்னை எல்லா நிலையிலும் அவன் உன்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி காட்டினான். இதற்கு விட எங்கே இருக்கிறது என சொன்னால், இது முண்டகோ உபனிஷத்திலே உள்ள செய்தி. ஆன்மாவோடு இறைவன் ஒன்றித்து இருந்தாலும் கூட அவன் தொடக்குண்ணாதவன். இது எங்கே சொல்லப்படுகிறது? முண்டகோ உபனிஷத்தில ஒரு வார்த்தை வருகிறது. ஒரு மரத்திலே இரண்டு பட்சிகள் இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது. அந்த இரண்டு பறவைகளிலே ஒன்று அந்த மரத்திலே இருக்கின்ற கனியினை கொத்தி தின்று அனுபவிக்கிறது, மற்றொரு பறவை அதை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு மரமாகிய உடம்பிலே ஈஸ்வரம் இருக்கின்றால் உயிரும் இருக்கிறது. கனியாகிய இன்ப துன்பத்தை ஆன்மாவாகிய ஒரு பறவை மட்டும் அருந்தும், மற்றொரு பறவையாகிய அந்த ஈஸ்வரன் அதை பார்த்து கொண்டே இருப்பானே அன்றி அந்த கனியை அது அருந்த வேண்டியது இல்லை என்று இதை சொல்லி காட்டுகிறார். இந்த கருத்தை பற்றியே சுந்தரமூர்த்தி நாயனாரும் அழகாக அங்கே ஒரு செய்தியினை சொல்லி காட்டுகிறார். மீடா அடிமை என்கிற பாடலே, அடியாதங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கி இருப்பீ. நான் கண்ணை திறந்து நான் துன்புற்றாலும் என்னுடைய ஆன்மாவோடு இயங்கிருக்கின்ற நீர் இதனால் துன்பப்படுவது இல்லை. அடியாரங்கள் அல்லல் சொன்னக்கா, நான் படுகின்ற அன்பல் இந்த ஆன்மாவுக்குத்தான், அல்லல் சொன்னக்கால் வாழாங்கி இருப்பீர், இந்த துன்பமானது உன்னை தாக்காது என்று இந்த முண்டகோபனிஷத்து செய்தியினை சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆகையினாலே இதிலே தரக்கூடிய ஒரு அருமையான செய்தி, இந்த ஆன்மாவுக்கு கேவல சகல சுத்த நிலை என்று இருக்கிறது. அந்த சுத்த நிலையிலும் இயக்குபவர், அந்த கேவல நிலையும் சகல நிலையும் இயக்குவர் அந்த சிவமே என்பதை உணர்த்தி காட்டுகிறார். அதவன் யார் அந்த சிவம்? இந்த மூன்று நிலைகளையும் எய்தார ஒப்பற்ற பெருமான் என்று அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார் என கூறிக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பரம். வாழி திரு அந்தனர்கள், வாழி செறிவானோர், வாழி மலி ஆனிரைகள், வாழி பொழி வானம், வாழி உலகு ஆள் அரசர், வாழி மனுநீதி, வாழி சிவனேசர் குழு, வாழி சிவநாமம். திருச்சிற்றம்பரம்.